நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன். தெற்கு சூடானில் நடக்கின்ற வன்முறைகள் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களாக அமையக்கூடும் என்று ஐநாவின் மனித உரிமைகள் கண்காணிப்பாளர்கள் கூறுகின்றனர். பொதுமக்களை இலக்கு வைத்து கொலை செய்வது மற்றும் பாலியல் வல்லுறவை போர் ஆயுதமாக பயன்படுத்துவது உள்ளிட்ட மிகவும் மோசமான போர்க்கொள்கையை தெற்கு சூடானிய அரசாங்கம் முன்னெடுப்பதாக ஐநாவின் அறிக்கை ஒன்று குற்றம் சாட்டுகிறது. கடந்த அக்டோபரில் கப்பல் கொள்கலன்கள் ஒன்றில் அடைத்து 60 அதிகமான ஆண்களையும் சிறார்களையும் மூச்சு திணற வைத்து அரச படையினர் கொலை செய்துள்ளனர் என அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது.
The fact of forcing men and boys into a shipping container with no ventilation.
தெற்கு சூடானில் கடந்த 2013 உள்நாட்டு போர் தொடங்கியதிலிருந்து 10,000 மக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஐநா மதிப்பிட்டுள்ளது.
ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு முன்னாள் நெருங்கிய சகாவாக இருந்த ஒருவரது மரணம் தொடர்பில் அமெரிக்காவிடமிருந்து விரிவான உத்தியோகபூர்வ தகவல்களுக்காக தாம் காத்திருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் ஹோட்டல் ஒன்றில் கண்டெடுக்கப்பட்ட மிகைல் லெசினின் தலை, கழுத்து, கைகள் மற்றும் கால்களில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட காயங்கள் காணப்பட்டதாக மருத்துவ அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். காயங்கள் எவ்வாறு ஏற்பட்டன என்பது தொடர்பில் தெளிவில்லாமல் உள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அங்கோலாவில் 40 அதிபராக ஆட்சியில் இருக்கும் ஜோஸ் எட்வார்டோ டோஸ் சாந்தோஸ் தான் 2018 பதவி விலகப் போவதாக தெரிவித்திருக்கிறார். அங்கோலா விடுதலை மக்கள் இயக்கத்தின் மத்திய கமிட்டி கூட்டத்தில் பேசிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த கட்சியின் தலைவராக ஜோ எட்வார்டோ 1979 செயல்பட்டு வருகிறார். அங்கோலாவின் அடுத்த ஆண்டு பொதுத் தேர்தல் நடக்கவிருக்கிறது. அடுத்த அதிபர் தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என 2001 ஜோஸ் தெரிவித்திருந்த போதிலும் அவர் தொடர்ந்தும் அதிகாரத்தில் இருந்து வருகிறார்.
ஜெனிவாவில் திங்களன்று ஆரம்பமாக இருக்கும் அடுத்த சுற்று அமைதி பேச்சுக்களில் தாம் கலந்து கொள்வோம் என்று சிரியாவின் முக்கிய எதிர்க்கட்சிக்குழு கூறியுள்ளது. தாம் எந்தவிதமான முன் நிபந்தனைகளையும் வைக்கப்போவதில்லை என்று கூறியுள்ள உயர்மட்ட சமரச குழு சர்வதேச தீர்மானங்களுக்கான ஒரு கூட்டமைப்பிற்குள் செயல்படுவதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
ஜப்பானில் 18,000 பேர் பலியாக காரணமாக இருந்த பூகம்பம் மற்றும் சுனாமியின் 5வது நினைவு கூறப்பட்டது. தலைநகர் டோக்கியோவில் நடந்த அஞ்சலி நிகழ்வில் பிரதமர் ஷின்சோ அபே மற்றும் மன்னர் ஹைட் ஹிட்டோ ஆகியோர் கலந்து கொண்டனர். சரியாக பூகம்பம் தாக்கிய நேரத்தில் நடத்தப்பட்ட நாடளாவிய மௌன அஞ்சலியிலும் அவர்கள் கலந்து கொண்டனர்.
அமெரிக்காவில் ஒரு துப்பாக்கிதாரியின் ஐபோனை அன்லாக் செய்வது தொடர்பிலான பிரச்சனையில் அமெரிக்க நீதித்துறைக்கும் ஆப்பிள் நிறுவனத்திற்கும் இடையிலான வார்த்தை போர் மேலும் தீவிரமடைந்துள்ளது. உரிமைகளை பாதுகாக்கும் நிறுவனங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை ஆப்பிள் நிறுவனம் கொண்டுள்ளதாக நீதிமன்ற ஆவணங்கள் கூறுகின்றன. FBI இந்த ஒரு ஐபோனில் நுழைய அனுமதி கோருவதன் மூலம் அனைத்து ஐபோன்களிலும் நுழைய முயற்சிக்கலாம் என்று தாம் அஞ்சுவதாக ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
சிறுவர் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டார் என்ற குற்றத்திற்காக பெல்ஜியத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் அங்கிருந்து தப்பிச் சென்ற நபர் ஒருவரை கம்போடிய காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பியட்டர் சியலன் என்ற நெதர்லாந்து பிரஜையான இவருக்கு சிறுவர் துஷ்பிரயோக குற்றத்திற்காக பெல்ஜியத்தில் உள்ள ஒரு நீதிமன்றம் கடந்த ஜனவரி மாதம் 19 சிறை தண்டனை வழங்கியது.
இந்திய தலைநகர் தில்லியில் உள்ள முக்கியமான நதியான ஜமுனை ஆற்றின் கரையில் ஆன்மீக குரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரின் வாழும் கலை அமைப்பின் ஏற்பாட்டில் பெரும் கலாச்சார மற்றும் மத திருவிழா துவங்கியுள்ளது. இந்த விழாவிற்காக நடந்த கட்டுமான பணிகளின் மூலம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக வெளியான கவலைகளுக்கு மத்தியில் இந்த திருவிழா நடக்கிறது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.